ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الحاضرون الكرام، أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. وقال أيضا بسم الله الرحمن الرحيم، والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله، أو كما قال عليه الصلاة والسلام. من قريت من قريت விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ். அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ், தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் போதர், சன்மார்க்கத்தின் போதகர், சத்திய மார்க்கம் ஏந்தி வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தமது வாழ்க்கை வாழ்க்கை நெறியாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஊத் தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரை வரையிருக்கின்ற யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், இன்றைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமையை கடமையாக மதித்து நேரகாலத்தோடு வந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுக்கு ஏவியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை அவசர அவசரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்கள் கூடாது அறாம் என்று அல்லாஹ் எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். மனிதன் என்ற அடிப்படையிலே அனைவர்களும் கண்ணியவான்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், மனிதனுக்கு வாழ்க்கை இலகுவாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பல மனிதர்களை பல அந்தஸ்துக்களிலே உயர்ந்தவர்களாகவும் இன்னும் சிலரை அல்லாஹ் அந்தஸ்துக்களே தாழ்ந்தவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமாக இருந்தால் அனைவரும் செல்வந்தர் கிடையாது, அதே போன்று அனைவரும் ஏழையாகவும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் முழு உலக மக்களையும் செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தால் இந்த உலகத்திலே மனிதனுக்கு வாழ்வது ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அதே போன்று உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஏழைகளாக ஆக்கி வைத்திருந்தால் மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலே வாழ்வது ஒரு கடினமான விடயமாக மாறியிருக்கும். எனவே அல்லாஹ் எங்களை விடவும் பல அந்தஸ்துக்களிலே உயர்வுள்ளவன், அறிவுள்ளவனாக இருக்கின்றான். எனவே இந்த மனித சமூகம் இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக இலகுவான முறையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனித சமூகத்திலே பலரை பல அந்தஸ்துக்களில் உயர்ந்தவர்களாகவும் இன்னும் சிலரை இன்னும் சில விடயங்களிலே தாழ்ந்தவர்களாகவும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நாம் பார்த்தால் ஒரு சிலர் செல்வந்தர்கள், இன்னும் ஒரு சிலர் ஏழைகள், இன்னும் ஒரு கூட்டம் முதலாளிகள், இன்னொரு கூட்டம் தொழிலாளிகள். இவ்வாறு ஒவ்வொரு அந்தஸ்திலும் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை உள்ளடக்கி இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கின்றான்.
ஆனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த செல்வம், இந்த எளிமை, இந்த கண்ணியம், இந்த இழிவு அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே வெற்றியை தீர்மானிக்கும் விடயம் அல்ல. வெற்றியை தீர்மானிக்க முடியாது இந்த செல்வத்திற்கு, இந்த ஏழ்மைக்கு வெற்றியை தீர்மானிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த உலகத்திலே பல ஏற்றத்தாழ்வுடன் மனிதனை படைத்திருந்தாலும் கூட நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் இரண்டாக பிரிக்கப் போகின்றான். அது என்ன இரண்டு கூட்டம்? நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற இரண்டு கூட்டம் மாத்திரம்தான். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் முழு மனித சமூகத்தை பார்த்து ஒரு பொது அறிவித்தல் விடுப்பான். ஏ பாவிகளே, இன்றைய தினம் நீங்கள் பிரிந்து விடுங்கள். நல்லவர்களுடன் உலகத்திலே சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம், நல்லவர்களை பார்த்து நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டு, அவர்களை கேலி செய்து கொண்டு, அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு அவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது. அவர்கள் செல்ல போகின்ற இடம் அந்த ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சுவனம். எனவே நீங்கள் பாவிகளே, இன்றைய தினம் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு பொது ஏலான் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே கையை வைத்து யோசியுங்கள். நானும் நீங்களும் இன்று உலகத்திலே என்ன அண்ண அந்தஸ்திலே இருக்கின்றோம் என்று பேசி பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் பாவிகளே பிரிந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நானும் அந்த பாவிகளில் ஒருவனாக மாறியிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கேவலம் எந்த அளவுக்கு பெரிய கேவலம்! அன்புக்குரியவர்களே, இன்று உலகத்திலே ஊரிலே ஒரு மனிதன் என்னை பற்றி இன்னொருவனிடத்திலே செல்லிவிட்டால், ஏதாவது குறை பேசிவிட்டால் எங்களுக்கு எப்படி கேவலம் உண்டாகின்றது? என்னுடைய மானத்திலே கை வைத்து விட்டான் என்று நாங்கள் நீதிமன்றம் வரை செல்ல தயார். அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அழிகின்ற வரைக்கும் யாரெல்லாம் மனிதனாக பிறந்தார்களோ அத்தனை மனித கோடிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து ஏ பாவியே பிரிந்துவிடு என்று சொன்னால் எங்களுடைய கேவலம் எப்படிப்பட்டது? அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மையான கேவலம். இந்த உலகத்தில் வரக்கூடிய கேவலங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவைகள் எல்லாம் கேவலமே கிடையாது. அல்லாஹ் மறுமையிலே எங்களை பார்த்து ஏ பாவியே என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய நிலைமை என்னவாகிவிடும்? அன்புக்குரியவர்களே, எனவே நாம் அனைவரும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். எனவே வெற்றியாளர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே அதற்கு ஏற்ற வழியிலே நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னவர்கள் தான், இந்த பண்புடையவர்கள் தான் வெற்றியாளர்கள், இப்படி வாழக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே மிகவும் முக்கியமான ஒரு வெற்றியாளரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். முதலாவதாக நாம் குர்ஆனிலே பார்த்தால் பல விடயங்களை, பல வெற்றியாளர்களை அல்லாஹ் பேசியிருக்கின்றான், சர்வ சாதாரணமாக பேசியிருக்கின்றான். முஃமின்கள் என்றால் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் இதே போன்று கருத்துக்களுடைய பல ஆயத்துக்களை குர்ஆனிலே சொல்லி இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒரு முக்கியமான வெற்றியாளரை பற்றி பேசுகின்றான். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக இந்த பண்புடையவர் வெற்றியாளர் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் கிட்டத்தட்ட 10 விடயங்களின் மீது, 10க்கும் அதிகமான விடயங்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ஒரு வெற்றியாளரை பற்றி பேசுகின்றான். அந்த வெற்றியாளர் யார்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கின்ற சத்தியத்தை பாருங்கள். வஷம்சி வதுஹாஹா, சூரியனின் மீதும், முற்பகல் நேரத்தின் மீதும் சத்தியமாக, வல் கமர், சந்திரனின் மீது சத்தியமாக, வன்னஹார், பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைல், இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர், பூமியின் மீது சத்தியமாக, வனஸ்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சத்தியமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை சத்தியங்கள்! சுபஹானல்லாஹ், எந்த விடயத்தை சொல்வதற்காக வேண்டியும், அது யாரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், எந்த விடயத்தை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அல்லாஹ் இந்த விடயத்திற்கு சத்தியம் செய்ததை போன்று குர்ஆனில் வேறு எந்த இடத்திலும் தொடர்ச்சியாக இவ்வளவு சத்தியம் செய்தது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சத்தியம் செய்த விடயங்களை பாருங்கள். சூரியன், சந்திரன், வானம், பூமி, மனிதன், பகல், இரவு, முற்பகல், அனைத்து விடயங்களும் எதன் மீது தொடர்பு வருகின்றது? அன்புக்குரியவர்களே, முக்கியமான பொறுமதியான ஒரு சொத்துடன் தொடர்பு வருகின்றது. அதுதான் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு கோடி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கலாம், பொறுமதியாக மனிதன் சொல்லலாம். ஆனால் மனிதனுக்கு அந்த கோடி சொத்துக்களை விடவும் பொறுமதியான ஒன்று இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்நாளிலே இருக்கின்ற அந்த நேரங்கள், அந்த நிமிடங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நேரம் அந்த அளவுக்கு பொறுமதியானது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்பமாக இருக்கக்கூடிய இடம் நாளை மறுமை நாளையிலே சுவனம். அந்த சுவனத்திலும் கூட ஒரு முஃமின் சுவனத்துக்குள்ளால் இருந்து கொண்டு ஒரே ஒரு கவலையை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பான். அது என்ன கவலை தெரியுமா? நான் இன்னும் என்னுடைய நேரத்தை உலகத்திலே வீணாக கழித்தேனே, அந்த நேரத்திலே நான் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லியிருந்தால் என்னுடைய அந்தஸ்து இன்னும் உயர்ந்திருக்குமே என்ற ஒரு கவலையை ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பான். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமை நாளையில் அதுவும் சுவனத்தில் இன்பகரமான எந்த விதமான வேலை பழுக்களும் இல்லாத அந்த இன்பமான நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு விடயத்தை கவலைப்படுவானாக இருந்தால் அதுதான் நேரம். அப்படி என்றால் நேரம் எவ்வளவு பொறுமதியானது என்பதை பாருங்கள். எனவே உலகத்திலே பொறுமதியான ஒரு சொத்தின் மீது, அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் பொறுமதியான ஒரு வெற்றியாளரை பற்றி பேசுகின்றான். பொறுமதியான சொத்தின் மீது சத்தியம் செய்து பொறுமதியான ஒரு வெற்றியாளரை பற்றி பேசுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த வெற்றியாளர்கள் ஒருவனாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான், யார் தெரியுமா? அந்த மனிதன் ஜக்காஹா, உள்ளத்தை பரிசுத்தம் செய்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான். உள்ளத்தை பரிசுத்தம் அப்படி என்று சொன்னால், உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோய்கள், உள்ளத்திலே இருக்கக்கூடிய நஜீஸ்கள், அசுத்தங்களை விட்டும் யாரெல்லாம் உள்ளத்தை வெண்ணிறமாக சுத்தமாக பரிசுத்தமாக்கி கொண்டார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த உள்ளத்தை யாரெல்லாம் அழுக்காக்கி வைத்தார்களோ, நஜீசாக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் அவ்வளவு சத்தியமிட்டு இந்த வெற்றியாளரை பற்றி சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதாவது இப்படி ஒரு நோய் இருக்கின்றது என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோமா அல்லது யோசித்திருக்கின்றோமா? உடம்பிலே ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டால் யாரை எல்லாம் சந்திக்க வேண்டுமோ, எந்த வைத்தியரை சந்திக்க வேண்டுமோ, அந்த வைத்தியரை நாடி எவ்வளவு நாட்கள் பயணம் செய்ய வேண்டி இருந்தாலும் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு பயணம் செய்தாவது அந்த நோய்க்கு சிகிச்சை செய்ய தயார். எவ்வளவு பணங்களை வேண்டுமானாலும் செலவழிக்க தயார். தன்னிடத்திலே பணம் கிடையாது என்று இருந்தாலும் கூட ஊரு ஊராக சென்று செல்வந்தரிடத்திலே கையேந்தி பிச்சை கேட்டு அந்த வைத்தியத்திற்காக கையேந்துகிறார்கள். ஏன்? காரணம், அந்த வைத்தியம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் மரணத்தை சந்திக்க வேண்டி ஏற்படலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற ஒரு பயம். அன்புக்குரியவர்களே, உடம்பிலே ஒரு நோய் வந்துவிட்டால் கையை வெட்ட சொன்னால் கையை வெட்டுவதற்கும் தயார், காலை வெட்ட வேண்டும் என்று வைத்தியர் சொன்னால் அதற்கும் தயார். நாம் வெட்டவில்லை என்று சொன்னால், அந்த வைத்தியருடைய பேச்சை கேட்டு நாம் வைத்தியம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு வரக்கூடிய முடிவு என்ன? மரணித்து போவோம், உலக வாழ்க்கை முடிந்துவிடும், அந்த பொறுமதியான உயிர் எங்களுடைய உடம்பில் இருந்து பிரிந்துவிடும். அன்புக்குரியவர்களே, ஆனால் உள்ளத்திலே வரக்கூடிய நோய்க்கு யாரெல்லாம் சிகிச்சை செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு உயிர் ஆபத்து அல்ல, உயிர் ஆபத்து ஏற்பட போவதல்ல, மாற்றமாக அதை விடவும் பயங்கரமான ஒரு முடிவு நாளை மறுமை நாளையிலே கேவலத்துக்கு மேல் கேவலத்தை சந்திக்க நேரிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நீண்ட ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அலா ஏ தோழர்களே விளங்கிக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அரபு மொழியிலே இந்த அலா என்ற வார்த்தையை எதற்கு பாவிப்பது தெரியுமா? ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அலா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், அலா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுஸ்கதன், உடம்பிலே ஒரு சதை பின்னம் இருக்கிறது, உடம்பிலே ஒரு சதை பின்னம் இருக்கிறது. இது அசலு அசலு அல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பின்னம், அந்த சிறிய சதை பின்னம் சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். அந்த சதை பின்னம் கெட்டுவிட்டால் பசதல் ஜசது குல்லுஹு, முழு உடம்பும் சீர்கெட்டுவிடும் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அலா வஹியல் கல், அதுதான் தெரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் எந்த மனிதனுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்குமோ அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் எல்லாம் சுத்தமான செயல்களாக இருக்கும். நன்னடத்தைகள் வெளியாகும், வாயிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகளாக வெளியாகும், அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நல்ல செயற்பாடுகளாக மாறும். எவனுடைய உள்ளம் கெட்டுவிடுமோ, எவனுடைய உள்ளம் அசுத்தமோ, எவனுடைய உள்ளம் நஜீசால் நிரம்பி இருக்கிறதோ அவனுடைய உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய செயல்கள் எல்லாம் நஜீசாகத்தான் இருக்கும். இன்று சமூகத்திலே பார்க்கின்றோம், ஒரு சில மனிதர்களிடத்திலே வெளியாகக்கூடிய செயல்களை நாம் கெட்டவர்கள் கெட்டவர்கள் என்று சமூகம் பெயர் குத்தி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, காரணம் என்ன? உள்ளம் கெட்டு போயிருக்கின்றது. உள்ளத்திலே அழுக்கு, உள்ளத்திலே நஜீஸ், உள்ளத்திலே கருப்பு கருப்பு புள்ளிகள் குவிந்து கிடக்கின்றது. எனவே அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய செயல்கள் எல்லாம் நஜீசான செயல்கள், சமூகம் வெறுக்கக்கூடிய செயல்கள், அல்லாஹ் ரசூல் விரும்பாத செயல்கள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உள்ளம் பரிசுத்தமானவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நோயால் நிரம்பி இருக்கின்றதோ, யாருடைய உள்ளம் அசுத்தமோ நஜீசோ அருவறுப்போ, அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகள் என்ற கருத்தை அல்லாஹ் 10க்கும் மேற்பட்ட சத்தியங்களை செய்து உறுதியாகவே சொல்லிவிட்டான். அன்புக்குரியவர்களே, சூரத்து ஷம்ஸை நபி அவர்கள் ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆயத்து வருகின்ற பொழுது நபி அவர்கள் நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்பார்கள். அது என்னதுவா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை தந்து விடுவாயாக. வஸக்கிஹா, என்னுடைய நஃப்ஸை நீ, என்னுடைய கல்வை நீ பரிசுத்தம் செய்வாயாக. அந்த கைரு மன் ஸக்காஹா, பரிசுத்தம் செய்யக்கூடியவர்களில் நீதான் சிறந்த பரிசுத்தம் செய்யக்கூடிய வைத்தியன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரன், உன்னால் தான் அதனை சுத்தம் செய்ய முடியும் என்ற கருத்திலே நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, நபியுடைய உள்ளத்தில் எந்த விதமான நோயும் கிடையாது, நபியுடைய உள்ளத்தில் எந்த விதமான அசுத்தமும் கிடையாது, எந்த விதமான நஜீசும் கிடையாது. ஆனால் நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். எதற்காக? சமூகத்திற்கு படித்துக் கொடுப்பதற்காக கேட்டார்கள். யோசித்து பாருங்கள், உண்மையிலே உள்ளத்திலே கையை தொத்து வைத்து, கையை வைத்து கேட்டு பாருங்கள், நான் என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ கேட்டிருக்கின்றேன், என்னுடைய பிள்ளையுடைய படிப்புக்காக துஆ கேட்ட நாம், என்னுடைய வியாபாரத்திலே அபிவிருத்திக்காக துஆ கேட்ட நாம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது என்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்துவிடு ரஹ்மானே என்று துஆ கேட்டிருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நாடியார்கள், இதற்கு பிறகாவது எங்களுடைய துஆவிலே ஒரு பங்கை எங்களுடைய உள்ளத்தினுடைய சுத்தத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நாடியார்களே, உள்ளத்திற்குரிய அசுத்தங்கள், உள்ளத்தினுடைய நோய்கள் ஏராளமாக பட்டியல்படுத்தலாம். ஆனால் அத்தனை நோய்களையும் ஒரே குத்பாவில் சொல்லி முடிக்க முடியாது. எனவே அத்தனை நோய்களையும், அத்தனை நோய்களிலும் முக்கியமான ஒரு நோய், அதாவது உள்ளத்தினுடைய நோய்களுக்கெல்லாம் தாயான ஒரு நோய் இருக்கின்றது. அந்த நோயை பற்றி ஒரு சில விடயங்களை இன்றைய குத்பாவில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உள்ளத்திற்கென்று இருக்கின்ற நோய்களில் மிகவும் பயங்கரமான ஒரு நோய் என்ன தெரியுமா? அதுதான் பாவம் என்று, இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்குமோ அந்த மனிதன் சுவனம் நுழைய மாட்டான். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், லா யத்குலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி, எவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்குமோ அவன் சுவனத்திற்குள்ளால் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள், என்னுடைய உள்ளத்திலே எந்த அளவு பெருமை இருக்க கூடாது தெரியுமா? நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள் அதே ஹதீஸில், மிஸ்கால தர்ரத்தின், ஒரு அணு அளவு பெருமை இருந்தாலும் கூட சுவனம் நுழைய முடியாது. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், எங்களிடத்திலே எங்களிடத்திலே அணு அளவு பெருமை இருக்கின்றதா, அல்லது டன் கணக்கு, மில்லியன் டன் கணக்கு பெருமை எங்களிடத்திலே இருக்கின்றதா? ஒரு மனிதன் பெருமை அடிப்பானாக இருந்தால் அவன் நேரடியாக அல்லாஹுடன் மோதுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸுல் குதுசியிலே, அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்கின்றான், அல் கிபிரியா உரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேல் ஆடை, வல் அலமத்து, கண்ணியம் மகத்துவம் என்பது இசாரி, என்னுடைய கீழ் ஆடை, ஃபமன் நஸஅனி, ஃபமன் நஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, அந்த இரண்டில் ஒன்றை யாராவது என்னிடமிருந்து கலட்டுவதற்கு நாடினால், என்னிடம் சர்ச்சை செய்தால், அல் கைத்துஹு ஃபீ ஜஹன்னம், என்ன முடிவு தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், அவனை தூக்கி நரகத்தில் வீசி விடுவேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் பெருமையிலே கை வைத்தால் அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தில் தூக்கி வீசுவேன் என்று சொல்லி இருக்கின்றான். அப்படி என்றால் எங்களுடைய உள்ளத்திலே யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு பெருமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? பெருமை அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவன் தான் தகுதியானவன். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பெருமை அடிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் அவனுக்கு சொந்தமான அந்த பெருமையை அடியார்களின் மீது, அது யாராக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் அது ஹராம், பெருமை என்பது ஹராம். யாரெல்லாம் அந்த ஹராத்தை தனக்கு சொந்தமாக்குவார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் வீசி விடுவான் என்பதாக அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே சொல்லியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நாலு கட்டங்களில் ஏற்படும், நாலு கட்டமாக ஏற்படும். அதில் முதலாவது என்ன தெரியுமா? அல் உஜுப் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை. அல் உஜுப் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆரம்பமாக உருவாகக்கூடிய பெருமை. அப்படி என்று சொன்னால் தற்பெருமை என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹுவை மறந்த நிலையில் தன்னுடைய ஒரு செயலை நினைத்து, அது ஒரு இபாதத்தாக இருக்கட்டும், இஸ்லாமிய செயற்பாடாக இருக்கட்டும், அல்லாஹுவை மறந்த நிலைமையில் என்னுடைய செயலை நினைத்து நான் சந்தோஷப்படுவதுதான் தற்பெருமை. அப்படி என்றால் நான் தொழுகையாளி, நான் தாஜ்ஜு தொழுகிறேன், நான் ஹாஜியார், நான் உம்ரா செய்கிறேன், நான் முதலாளி, நான் ஒரு ஆலிம், நான் ஒரு மௌலவி, நான் முஅல்லிம், இப்படி பேசுவதுதான் பெருமை, தற்பெருமை. அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் பேசுவது. அன்புக்குரியவர்களே, நல்லவர்களிடத்திலே ஷைத்தான் எந்த வழியில் வருகிறான் தெரியுமா? நான் ஒரு தொழுகையாளி, அவன் இபாதத்தையே மையமாக வைத்து, இபாதத்தையே காரணமாக வைத்து ஷைத்தான் நல்லடியார்களுடைய உள்ளத்திலே இப்படி இந்த தற்பெருமையை கொண்டு வருகின்றான். அப்படி என்றால் நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உன்னுடைய நல்ல செயற்பாடுகள் உனக்கு சந்தோஷத்தை தருவாக இருந்தால் நீ முஃமின். அப்படி என்றால் நான் சொன்ன முன்னால் சொன்ன அந்த கருத்துக்கு வேறுபடுகின்றது இந்த கருத்து. அப்படி என்றால் சந்தோஷம் இரண்டு வகை, ஃபர்ஹே பத்ர், ஃபர்ஹே ஷுக்ர். முதலாவது பெருமையுடைய சந்தோஷம், இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இப்படி சொல்வதுதான் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸுடைய கருத்து. அப்படி ஒரு சந்தோஷம் உள்ளத்தால் வெளியானால் உண்மையிலே அவன் முஃமின். இதற்கு மாற்றமாக அல்லாஹுவை மறந்த நிலைமையில் தன்னுடைய செயற்பாடுகளை வைத்து யாராவது சந்தோஷப்படுவார்களாக இருந்தால் அது தற்பெருமைக்குரிய அடையாளம். அன்புக்குரியவர்களே, இது ஷைத்தானிடத்திலே ஆரம்பமாக உருவாகியது. ஷைத்தான் என்ன நினைத்தான்? நான் சிறந்தவன், நான் சிறந்தவன் என்ற அந்த உஜுப், அந்த தற்பெருமை ஆரம்பமாக ஷைத்தானிடத்திலே உருவாகியது. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் ஹுனைனுடைய யுத்தத்திலே இருக்கிறார்கள். 12,000 சஹாபாக்கள், நபியுடன் சேர்த்து 12,000 சஹாபாக்கள், காபிர்களுடைய தரப்பிலே 4,000, வெறுமனே 4,000. அப்படி என்றால் காபிர்களில் ஒருவர் சஹாபாக்களில் மூவருக்கு யுத்தம் செய்யலாம் என்ற அடிப்படையில், ஒருவருக்கு மூவர் என்ற அடிப்படையிலே சஹாபாக்கள் பெரிய ஒரு தொகையாக மாறிவிடுகிறார்கள். இப்பொழுது சஹாபாக்களில் சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் 313 பேராக இருந்த நிலையிலே 1,000 பேரை யுத்தம் செய்து வெற்றி பெற்று விட்டோம். அதாவது அல்லாஹுவை மறந்து அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் பத்ரிலே சிறுபான்மையாக இருந்து 313 நபர்களாக இருந்து அந்த ஆயிரக்கணக்கான காபிர்களை வெற்றி பெற்று விட்டோம், எனவே இப்பொழுது நாங்கள் 12,000 நபர்கள் இருக்கிறோம், இது ஒரு பெரிய வேலையா என்ற கருத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. அல்லாஹுவை மறந்து ஒரு சற்பெருமை உண்டாகின்றது. அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்லுகின்றான், உங்களில் அதிகமானவர்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தற்பெருமை கொண்ட அந்த ஹுனைனுடைய யுத்தத்துடைய நாளையிலே பலன் துகுணி அன்பும் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? இந்த தற்பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த பதிலடி என்ன தெரியுமா? 70 சஹாபாக்களை தவிர 12,000 70 கழித்து அத்தனை மீதமான சஹாபாக்களும் விரண்டோடினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், பலம் துகுணி அன்பும் செய்யா, என்னை மறந்து நீங்கள் அது ஜிஹாதாக இருக்கட்டும் அதை வைத்து சந்தோஷப்பட்டீர்களா? உங்களுக்கு உங்களுடைய பெரும்பான்மை எந்த விதமான பிரயோசனமும் அளிக்கவில்லை. அல்லாஹ் விரண்டோட வைத்தான். ஏன்? அவைகளெல்லாம் நமக்குரிய ஒரு படிப்பினை நம்முடைய உள்ளத்திலும். அந்த சஹாபாக்கள் ஜிஹாதை வைத்து தற்பெருமை அடித்தார்கள், எவ்வளவு ஒரு முக்கியமான அமல். ஆனால் நாங்கள் யாரும் ஜிஹாத் செய்தது கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய சிறிய அமல்களை வைத்து நாம் தற்பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நீ தற்பெருமை அடிக்காதே. ஜிஹாத் களத்திலாக இருக்கட்டும், அது எந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு தற்பெருமை அடிப்பதற்கு தகுதி கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் அந்த ஹுனைனுடைய யுத்தத்தில் வைத்து படித்து தருகின்றான். அன்புக்குரியவர்களே, யார் ஒரு மனிதன் உஜுப் என்ற அந்த தற்பெருமை வந்ததற்கு பின்னால் அதை இல்லாமலாக்கவில்லையோ, இரண்டாவது வரக்கூடிய பெருமை தான் கிபிர் என்று சொல்ல பெருமை. அன்புக்குரியவர்களே, கிபருக்கும் உஜுபுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உஜுப் என்றால் நான் சிறந்தவன், யாருடனும் ஒப்பிடாமல் தன்னை தானே சிறந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுதல். ஆனால் கிபிர் என்று சொல்லுவது, நான் அவரை விட சிறந்தவன், நான் இவரை விட சிறந்தவன், நான் அந்த நபரை விடவும் சிறந்தவர், அப்படி ஒப்பிட்ட நிலையில் ஒப்பிட்டு தன்னுடைய செயலை வைத்து சந்தோஷப்படுவதுதான் கிபிர் என்று சொல்கின்ற பெருமை. அன்புக்குரியவர்களே, இந்த கிபிர் ஷைத்தானிடத்திலே இரண்டாவது உருவாகியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததற்கு பின்னால் ஷைத்தான் சொன்னான், நான் ஆதமை விட சிறந்தவன், அன கைரும் மின், நான் ஆதமை விட சிறந்தவன், கலப்புத்தனி மின்னார், என்னை நீ நெருப்பால் படைத்து, அன்னாரை ஆதமை நீ களிமண்ணினால் படைத்திருக்கின்றாய், எனவே நான் தான் சிறந்தவன் ஆதமை விட என்ற அந்த பெருமை கிபிர் என்ற நோய் ஷைத்தானுடைய உள்ளத்திலே உருவாகியது. அன்புக்குரியவர்களே, ஃபிர்அவுனுக்கும் இது உருவாகியது. எப்படி? அவருடைய கூட்டத்தில் கேட்டான், இந்த வாயால் தெளிவாக பேச முடியாத திக்கி திக்கி பேசுகின்ற மூசாவை விடவும் ஃபிர்அவுனாகிய நான் சிறந்தவன் இல்லையா என்று அவருடைய கூட்டத்தை பார்த்து இந்த கிபிர் என்ற நோயை சுமந்தவனாக அந்த ஃபிர்அவுன் கேட்டான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் அந்த கிபிர் என்ற தன்மை நம்மிடத்திலேயும் இருந்தால் நாமும் அவர்களை போன்று கேவலமானவர்கள் என்பதை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று யாரெல்லாம் அந்த கிபிர் என்ற பெருமைக்கு சிகிச்சை செய்யவில்லையோ, மூன்றாவதாக ஏற்படக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? தகப்புர் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம். அன்புக்குரியவர்களே, தகப்புர் என்றால் என்னவென்று சொன்னால், தகப்புர் என்றால் அந்த பெருமை உள்ளத்தில் ஏற்பட்ட தற்பெருமை இரண்டாவதாக கிபிர் என்ற பெருமையாக மாறி மூன்றாவதாக அந்த பெருமையை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமையை செயற்களின் மூலமாக செயற்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு அந்த பெருமை அவனை ஆளாக்கிவிடும். ஷைத்தானுக்கு ஏற்பட்டது, அல்லாஹ் சொன்னான் நீ ஆதமுக்கு சுஜூத் செய், ஷைத்தானுடைய உள்ளத்திலே பெருமை ஏற்பட்டது, எனவே அவனுடைய பெருமையை அவனுடைய செயற்பாட்டால் அவன் வெளிப்படுத்தினான், எனக்கு சுஜூத் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, இதே போன்று அந்த தகப்புருக்கும் யாரெல்லாம் சிகிச்சை செய்யவில்லையோ, நாலாவது ஏற்படக்கூடிய கொடிய நோய்தான் இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்பாவம். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்திக்பார் என்பது என்ன தெரியுமா? நாம் அடுத்த மக்களுக்கு அநீதி இழைப்பதற்கும் நாம் முன் வந்து விடுவோம். இஸ்திக்பார் என்ற பெருமை எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், நான்காவது கட்டமான அந்த பெருமை வந்துவிட்டால், அடுத்த மக்களுக்கு அநியாயம் செய்வதற்கு நாம் முன் வருவோம். எப்படி தெரியுமா? யாராவது ஒரு மனிதன் என்னை விட முன்னேறிவிட்டால் அவனை முன்னேறவிடக்கூடாது, அவனை முன்னேறவிடக்கூடாது, எப்படியாவது அவனை கீழே போட வேண்டும் என்பதற்காக என்னென்ன அநியாயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை அநியாயங்களையும் செய்வதற்கு முன் வந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, இதை ஃபிர்அவுன் அவனுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்தி காட்டினான். அவனுக்கு இஸ்திக்பார் என்று சொல்கின்ற அந்த தன்மை ஏற்பட்டது. என்ன செய்தான்? அன்று பிறந்த பாலகனெல்லாம், அன்று பிறந்த குழந்தைகளை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி பிதைத்தான். அன்புக்குரியவர்களே, ஏன்? காரணம் முதலாவது உஜுப் என்று சொல்கின்ற தற்பெருமை, நான் சிறந்தவன் என்ற பெருமை, இரண்டாவது மூசாவை விட நான் சிறந்தவன், இதே தொடரிலே கடைசியாக இஸ்திக்பார் அநியாயம் செய்வதற்கும் அவனை அந்த பெருமை ஆளாக்கிவிட்டது. சிறு குழந்தைகளை எல்லாம், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை எல்லாம் அவனுடைய ஆட்களை நியமித்து அவன் அவர்களை கொலை செய்து விட்டான். அன்புக்குரியவர்களே, இதே பெருமை எங்களிடத்தில் இருக்கின்றதா இல்லையா? கையை வைத்து யோசியுங்கள். சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உடம்பிலே நோய் இருந்தால் எங்களுக்கு அது விளங்குவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் நோயாளிக்கு நோய் விளங்குவது கிடையாது, அவரை பரிசோதனை செய்து பார்த்தால்தான் அந்த நோய் விளங்கும், இவருக்கு இவ்வளவு காலமாக இந்த நோய் இருந்திருக்கின்றது என்பதாக. இதே போன்றுதான் பெருமை எங்களிடத்திலே இருக்கின்றதா என்று கேட்டால் ஷைத்தான் உடனடியாக பதிலளிப்பான், இல்லை இல்லை, உன்னிடத்திலே பெருமை கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, தனிமையிலே உட்கார்ந்து யோசியுங்கள், என்னிடத்திலே நான் சிறந்தவன் என்ற பண்பு இருக்கின்றதா இல்லையா? அதே போன்று நான் இவரை விட அவரை விட சிறந்தவன் என்ற அந்த தற்பெருமை எங்களிடத்திலே இருக்கின்றதா இல்லையா? இதே போன்று எங்களுடைய செயல், பாவனை, நடை, உடை, அத்தனை விடயங்களிலும் பெருமை இருக்கின்றதா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கடந்து ஒரு மனிதன் நடந்து செல்கின்றான். எப்படி பெருமையுடைய நடையாக நடந்து செல்கின்றான்? நாம் இன்று கண்ணூடாக சிலரை பார்க்கின்றோம், பெருமை நடை நடப்பார்கள். அவருடைய நடையை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும், இது ஒரு பெருமையான நடை என்பது விளங்கும். இதே போன்று அன்றைய காலத்தில் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கடந்து ஒரு மனிதன் செல்கின்றான். இப்பொழுது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள், அமா அலிந்த அன்னஹா மஷ்யத்துன் யக்ரஹுல்லாஹ், இந்த நடை, இந்த பெருமை நடையை அல்லாஹ் வெறுத்திருக்கின்றான் என்ற செய்தி உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அந்த மனிதன் கேட்ட பதில் என்ன தெரியுமா? அம்மா தாரிபுனி, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாதா? இன்று நம்மிடத்திலேயும் கோபம் வந்துவிட்டால் இப்படி கேட்கின்ற பழக்கம் இருக்கிறது. நான் யார் என்று தெரியுமா, உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா, பார்த்துக்கொள் உனக்கு என்ன செய்கின்றேன் என்று அவர்கள் பெருமையுடன் பேசக்கூடியவர்கள் இன்று இருப்பதை போன்று அன்றைய காலத்திலும் அந்த மனிதன் கேட்டான், நான் யார் என்று உனக்கு தெரியாதா இமாம் அவர்களே என்று கேட்க இமாம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள், ஒரு பதிலடி கொடுத்தார்கள். அந்த மனிதனுடைய அந்த பெருமைக்காரனுடைய வாயை மூட வைத்தார்கள். அந்த பதிலை நானும் நீங்களும் வாழ்க்கையை மறக்கவே கூடாது. என்ன தெரியுமா சொன்னார்கள், பலா நீ யார் என்று எனக்கு தெரியும், ஒவ்வொருத்த நுதுபத்தும் மதிரா, உன்னுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா, ஒரு அசுத்தமான அருவறுக்கக்கூடிய ஒரு இந்திரிய துளிதான் உன்னுடைய ஆரம்பம். பெருமை வருகின்றதா, யோசியுங்கள், உள்ளத்திலே கையை வையுங்கள், ஒரு எண்ணத்தை எடுங்கள். நான் எனக்கு 25 வயது என்றால் 25 வயதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், ஒரு மனிதனுடைய ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய ஒரு இரத்த துளியாக நாம் இருந்தோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் இந்திரிய துளியாக மாறிய நாம் இந்திரிய துளியை இன்று யாரும் மதிப்பது கிடையாது, அதை ஒரு அருவறுப்பாகத்தான் பார்க்கின்றார்கள். அப்படி என்றால் நானும் நீங்களும் அந்த மனிதனுக்கு இமாம் அவர்கள் வேங்கப்படுத்துகிறார்கள், உன்னுடைய ஆரம்பம் ஒரு இந்திரிய துளி, வாருக்க ஜீபத்தும் கவிரா, உன்னுடைய முடிவு என்ன தெரியுமா, ஒரு செத்த பிணம், ஒரு அருவறுப்பான பிணம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை ஒரு நீண்ட காலத்திற்கு அடக்கவில்லை என்று சொன்னால், ஏனைய மிருகங்கள் செத்தால், ஏனைய மிருகங்கள் செத்துவிட்டால் அடிக்கின்ற அந்த நாற்றத்தை விடவும் மனிதனுடைய உடம்புதான் அதிகமான நாற்றத்தை உருவாக்கும். இதை அதிகமானவர்கள் தெரிந்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, எனவே ஏனைய மிருகங்களை விடவும் கேவலமான ஐயறிவு படைக்கப்பட்ட அந்த மிருகங்களை விடவும் நாற்றம் வீசக்கூடிய ஒரு படைப்பென்றால் மனிதனாகிய நாம் தான். எனவே தொடர்ந்து சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், அந்த இரண்டிற்கும் மத்தியில், ஆரம்பத்திற்கும் இறுதிக்கும் மத்தியில் உன்னுடைய உடம்பிலே நீ அழுக்கை சுமந்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் மலத்தை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். இன்று ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் மலம் தன்னுடைய உடம்பிலே இல்லை என்றால் எழுந்து நிற்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த மலத்தை சுமந்த நாம் தான் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு வயிற்று போக்கு வந்துவிட்டால் அவனால் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் இழந்து விடுகின்றான். ஏன், காரணம் அல்லாஹ் அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட 250 கிராம் மலம் உடம்பில இல்லை என்று சொன்னால் யாராலும் எழுந்து நிற்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த கேவலத்தை சுமந்த நாம் தான் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இமாம் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்கள், உன்னுடைய ஆரம்பம் இப்படி, உன்னுடைய முடிவு இப்படி, அந்த இரண்டிற்கும் மத்தியில் நீ இப்படி ஒரு அருவறுப்பான நஜீஸை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் என்பதாக பதிலடி கொடுத்தார்கள். அந்த மனிதன் சொன்னான், அரசு இப்பொழுதுதான் நான் யார் என்று எனக்கு தெரிந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாமும் யோசிக்காமல் தான் நானும் நீங்களும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக நபி அவர்கள் சொன்னார்கள், பெருமை என்றால் என்ன தெரியுமா, பத்ருல் ஹக், உண்மையை ஏற்க மறுப்பது. இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், ரம்சுன்னார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கேவலமானவனாக தாழ்ந்தவனாக மதிப்பதுதான் பெருமைக்குரிய இரண்டாவது அடையாளம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், எங்களிடத்திலே அடுத்த மனிதனை பற்றி, அடுத்த மனிதன் உயர்வானவன் என்ற மதிக்கின்ற தன்மை இருக்கின்றதா இல்லையா? இல்லை என்று சொன்னால் எங்களிடத்திலும் பெருமை இருக்கின்றது. உதாரணத்திற்கு பாருங்கள், என்னிடத்திலே வந்து ஒரு மனிதன் சொல்லி ஒருவரை பற்றி பேசிவிட்டால், மூன்றாவது மனிதனை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசிவிட்டால், அந்த மனிதன் என்ன என்ன செய்வான் தெரியுமா, இன்று நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு சிரிப்பு சிரிப்பார், ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை புகைத்து விட்டு புன்னகை பூத்ததற்கு பின்னால் சொல்லுவார், உங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும் அவரை பற்றி, ஆனால் அவருடைய ஆரம்ப வரலாறுகள்லாம் எனக்குத்தானே தெரியும் என்று அந்த மனிதத்திலே இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தையும் இல்லாமலாக்கிவிட்டு அவரை பற்றி ஒரு தாழ்வான கேவலமான கருத்தை பதிய வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தன்மை நம்மிடத்திலே இருக்கின்றதா இல்லையா? இது இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள், பெருமைக்குரிய அடையாளம், பெருமைக்குரிய அடையாளமாக நபியவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே பெருமை அடிப்பார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளையிலே சந்திக்க போகின்ற இடம் கேவலமான தண்டனைக்குரிய தாங்க முடியாத அந்த நரகத்தில் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான் என்ற கருத்தை அல்லாஹ் ஹதீஸில் குதுசியிலே சொல்லியிருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக யோசிப்போம். எங்களுடைய உள்ளத்திலே பெருமை இருந்தால் எங்களுக்கு இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் தெரியுமா, உள்ளத்திலே பெருமை இருந்தால், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஹாஜி என்ற பெருமை இருந்தால், நாம் அடுத்த மக்களிடமிருந்து நாம் பல எதிர்பார்ப்புகளை பல கண்ணியத்தை எதிர்பார்ப்போம். யாராவது எனக்கு கண்ணியம் தரவில்லை என்றால் என்னுடைய உள்ளம் அதை சகித்துக் கொள்ளாது, அதை ஏற்றுக்கொள்ளாது. எனவே பெருமை இருந்தால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே உருவாகும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். எனவே பெருமை இல்லாமல் இருந்தால் யார் ஏசினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் புகழ்ந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் மதிக்காவிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்பொழுது உள்ளத்திலே ஒரு கவலை ஏற்படும் என்றால் என்னிடத்திலே நான் இப்படி என்ற ஒரு அந்தஸ்து என்னுடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால்தான் அந்த கவலை எங்களுடைய உள்ளத்திலே உண்டாகும், எதிர்பார்ப்பு உண்டாகும். எனவே எங்களிடத்திலே நமக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அந்தஸ்துக்கு பெயர்தான் பெருமை. எனவே அந்த பெருமையை கலைந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அனைவருடனும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், குடும்பத்திலே நிம்மதியாக இருக்கலாம். எனவே அப்படி வாழ்வதற்கு அந்த பெருமையை இல்லாமலாக்கி உள்ளத்தினுடைய அசுத்தத்தை நீக்கி அல்லாஹ் சொன்ன வெற்றியாளர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைவருடைய கபர்களையும் கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்வாயாக. உள்ளத்தினுடைய நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. பெருமையை விட்டும் பாதுகாப்பாயாக. தற்பெருமையை விட்டும் பாதுகாப்பாயாக. முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மன்னித்து வைத்து தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வரைக்கும் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு எங்களுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.